கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்ற வாழ்த்துகளோடு மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி மற்றும் வெள்ளக்கோயில் சபையாரின் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, விசேஷமாக இன்றைய நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவருடைய ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய செய்தியாக நாம் இந்த பாடத்தில் தியானிக்கக்கூடிய தலைப்பை சகோதரர் அவர்கள் சொல்லி சென்றார்கள், ஃபியூச்சர் ஆஃப் த சர்ச் இன் த காட்ஸ் பிளான், சபையின் எதிர்காலம் தேவனுடைய திட்டத்தில் என்கின்ற தலைப்பில் நாம் மெய் திருச்சபைக்கே தேவன் வழங்கியிருக்கக்கூடிய ஏற்றகால சத்தியத்தை நாம் உணவாக உட்கொள்ளப் போகிறோம். அன்பானவர்களே, ஆதாரவசனமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனமாய் வாசிக்க கேட்போம்.
பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியை திரும்ப பண்ணினார், அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும்.
அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த ஆதார வசனங்கள் அடையாள பாசி சத்தியத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உன்னதமான தெய்வீக திட்டத்தின் அம்சங்களாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் எசேக்கியேலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடையாள பாசி சத்தியங்களுக்கு இசைவாக மற்றும் தெய்வீக திட்டங்களின் பல்வேறு அம்சங்களை நமக்கு வெளிப்படுத்துவதாக தேவன் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆதார வசனங்களிலே நாம் தியானிக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு. இருந்த போதிலும் மிக சுருக்கமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையை பிதாவாகிய தேவன் எவ்விதத்தில் தன்னுடைய தெய்வீக திட்டத்தில் அவர் பங்களிப்பு கொடுத்து நடத்தி கொண்டு செல்கிறார் என்பதற்கே உரிய சத்தியங்களை, அதற்கே உரிய பாகத்தை மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, மெய் திருச்சபை என்று சொல்லும்போது தற்போது இரண்டு வித நிலைமைகளில் உள்ளது. ஒன்று, மாம்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய பாத அங்க வகுப்பினர். இன்னொன்று, மகிமையடைந்த மெய் திருச்சபை. ஆகவே இந்த இரண்டு வித நிலைமைகளில் இருக்கக்கூடிய இந்த திருச்சபையின் ஆவிக்குரிய காரியங்கள் தெய்வீக திட்டத்தில் அவருடைய தீர்க்க தரிசன வெளிச்சங்கள் மூலமாக, சில அடையாளங்கள் மூலமாக மற்றும் நம்முடைய மூத்த சகோதரரின் எழுத்துக்கள் மூலமாக நாம் சற்று நேரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் மாம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை வகுப்பில் தேவனுடைய அழைப்பில் நாம் அழைக்கப்பட்டிருக்கும் போது இங்கே தேவன் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மூலமாக மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை எவ்விதமாக தேவனால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் இனிமேலும் எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் த ஃபியூச்சர் ஆஃப் த சர்ச் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு சில தீர்க்க தரிசன வசனங்கள் மூலம் நாம் தியானிக்க இருக்கிறோம். விசேஷமாக நாம் பார்க்கும்போது அதற்கு எசேக்கியேல் 44 அதிகாரம் 2 வசனத்தில் நாம் பார்த்தோம்னா, தேவன் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர் காண்பிக்கிறார், அது பூட்டப்பட்டிருப்பதாக அவர் காண்பிக்கிறார், தேவன் அதற்குள் பிரவேசித்தார், ஆகவே அது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அந்த கதவு பூட்டப்படும் ஒரு காட்சியை தேவன் இங்கே தீர்க்க தரிசனத்திலே நமக்காக அவர் வைக்கிறார். ஆகவே இதை குறித்த ஆவிக்குரிய அடையாள பாசி சத்தியத்தை நாம் ஆராய்ந்து தியானிக்கும் போது கதவு பூட்டப்படும் ஒரு நிகழ்ச்சி. அன்பானவர்களே, இது எதை குறிக்கிறது? க்ளோசிங் த டோர். இதை குறித்த ஆவிக்குரிய சம்பந்தமான ஆவிக்குரிய வசனங்களை நாம் ஆராயும் போது மத்தேயு 25 அதிகாரத்தில் அதற்குரிய இணைவசனத்தை நாம் தியானிக்க நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த யுக முடிவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உவமையில் விசேஷமாக புத்தியுள்ள கன்னிகை வகுப்பார், அவர்கள் பிரவேசித்த பிற்பாடு கதவு பூட்டப்படுகிறது. ஆகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தில் ஆயத்தமாயிருக்கக்கூடிய பாத அங்க வகுப்பினர் இறுதியில் அவரோடு இணைந்து அங்கே சபை நிறைவடைதலை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள். ஆகவே எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த கதவு பூட்டப்படும் நிகழ்ச்சியும் மத்தேயு 25 அதிகாரம் 10 வசனத்தில் நாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஓமை பாசி சத்தியமும் ஒன்றுக்கொன்று பொருந்தக்கூடியதாக இருக்கிறதை நாம் அறிகிறோம். வாசல் அல்லது கதவு, இதற்கே உரிய விளக்கத்தை நம்முடைய மூத்த சகோதரர் அவருடைய எழுத்துக்களிலே சொல்லும் போது த டோர் என்பதை அவர் விளக்குகிறார். ரீபிரின்ஸ் நம்பர் 4693 பேராகிராஃப் 1 அவர் விளக்கும் போது அண்ட் த டோர் ஆஃப் ஹை காலிங், பரம அழைப்பு, பரம அழைப்பு முடிவடைதலை அது குறிக்கிறதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ இந்த பரம அழைப்பு யாருக்கு மட்டுமே உரியது, இந்த பரம அழைப்பு இது யாருக்கானது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அது முழுமையாக அது மனவாட்டி வகுப்பினருக்கு மட்டுமே உரியது. த டோர் டு த பிரைட் கிளாஸ் என்பதை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த மனவாட்டிக்கான கதவு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மனவாட்டிக்கான கதவு எப்போது அடைக்கப்படும்? When did the door shut என்பதை நம்முடைய மூத்த சகோதரர் அவருடைய க்வெஸ்சன் புக்ல 73 பேராகிராஃப் 1 அவர் அதை குறித்து விளக்கும் போது விசேஷித்த சில அடையாளங்களை அவர் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, மற்றும் அவருடைய எழுத்துக்களை நாம் ஆராயும் போது அந்த கதவு எப்போது அடைக்கப்படும் என்பதற்கு அவர் அநேக அடையாளங்கள் உதாரணங்கள் கொடுத்திருந்த போதிலும் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்கு இசைவாக ஒரு சில அடையாளங்களை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த கதவு அடைக்கப்படும் நிகழ்ச்சியை பற்றி நாம் கூர்மையாக வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் தியானிக்கும் போது சிறு மந்தை வகுப்பார் போதிய அளவு சோதிக்கப்பட்டு தேவனுடைய மெய் திருச்சபையை பெறும் தகுதியை அவர்கள் அடைந்த பிற்பாடு, முற்றிலுமாக அவர்கள் ஆயத்தப்பட்ட பிற்பாடு, அவர்கள் மகிமையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை பிதாவாகி தேவன் அவர்களுக்கு அனுமதிக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு புதிய சிருஷ்டியின் அமைப்பில் பாத அங்க வகுப்பினர் மத்தியில குறிப்பாக விசேஷமாக அவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே போதிய அளவு அவர்கள் சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு தேறினவர்களாக தேவ பார்வையிலே காணப்பட வேண்டும். அதற்கே இசைவாக தேவனுடைய திட்டத்தில் சில அடையாளங்கள் கூட அங்கே ஒத்திசைவாக நிறைவேற வேண்டும். அன்பானவர்களே, அதில் சில ஒரு சில அடையாளங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு மாபெரும் அடையாளம், தீர்க்க தரிசனமாக கூட இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். யோவான் நற்செய்தி நூல் 4:34 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது.
அன்பானவர்களே, அன்றைக்கு யூத மக்கள் மத்தியத்தில் கர்த்தரின் முதல் வருகையில் அவர் சொன்ன மிக முக்கியமான விசேஷித்த ஒரு காரியம் அவருடைய போஜனத்தை பற்றி அவர் பேசும்போது, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஆகவே பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்து, இதற்குரிய விளக்கம் நாம் யாவரும் அறிந்ததே. ஆனால் பிற்பகுதியான வார்த்தை அவருடைய கிரியையை முடிப்பது என்பதின் பொருள் என்ன? இவைகளுக்கே உரிய காரியங்களை நாம் ஆராயும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய கிரியையாக அவர் எதை குறிப்பிட்டு பேசுகிறார் என்பதை சகோதரர் அவர்கள் ரீபிரின்ஸ்ல 27 பேராகிராஃப் 1 அவர் குறிப்பிடும் போது அவருடைய கிரியையாக அவர் குறிப்பிடுவது அவருடைய அறுவடையின் பணியை. அதை ஆங்கிலத்தில் அவர் சொல்றார், டு பினிஷ் ஹிஸ் ஒர்க், பினிஷ் ஹிஸ் ஒர்க் வாஸ் த ஹார்வெஸ்ட். அன்பானவர்களே, அப்போ அவருடைய ஹார்வெஸ்ட் ஒர்க்கை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரியையாக அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கதவு எப்பொழுது அடைக்கப்படும் என்பதற்கே உரிய சில பதில்களை அடையாளங்கள் மூலமா சில தீர்க்க தரிசனங்கள் மூலமா நாம் தியானிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அதுல முதல் விடயத்தை நம்ம பார்க்கிறோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கிரியை அதாவது அறுவடையின் பணி விசேஷமாக முடிவடைய வேண்டும். அதற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய பிரசன்னமாக இருக்கக்கூடிய கர்த்தர் அந்த அறுவடையின் பணியை அவர் முடித்து வைக்க வேண்டும். ஆகவே இந்த அறுவடையின் பணி அதனுடைய காரியங்களை கர்த்தர் இன்னும் விளக்கும் போது யோவான் 6:27 நாம் வாசிக்க கேட்போம்.
அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார்.
அன்பானவர்களே, அவருடைய சபையாகிய சரீரத்திற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கக்கூடிய கட்டளையில் அவருடைய கிரியையில் அவர்களும் பங்கேற்று இந்த அறுவடையின் பணியில பங்கேற்க வேண்டும். ஆகவே நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள் என்ற கர்த்தரின் வார்த்தை அவருடைய பாத அங்க வகுப்பினருக்கு மாபெரும் கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே அறுவடையின் பணி என்று சொல்லும் போது அதற்கே உரிய பல்வேறு ஆராய்ச்சிகளை நம்முடைய சகோதரர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பதாக நடந்த ஆவிக்குரிய கொடுக்கைகள்ல பேனல் டிஸ்கஷன்ஸ்ல நாம் அநேக சத்தியங்களை கற்றிருக்கிறோம். ஆகவே இந்த அறுவடையின் பணி எப்பொழுது முடியும் எப்பொழுது முடியும் என்பதை நாம் பார்க்கும்போது, ஒரு கோணத்திலிருந்து ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் மேற்கொள்ளும் பொழுது ஒத்திசைவாக இந்த அறுவடையின் பணியை அது தடுத்து நிறுத்தும் போது இந்த அறுவடையின் பணி அங்கே முடிவு பெறுகிறது என்பதை நாம் ஏற்கனவே நாம் ஆவிக்குரிய சத்தியங்கள்ல மற்றும் பேனல் டிஸ்கஷன்ஸ்ல நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அன்பானவர்களே, இவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். கதவு எப்போது அடைக்கப்படும் அல்லது சபை எப்பொழுது நிறைவு பெறும் என்ற கேள்விக்கான விடையை ஒரு சில அடையாளங்கள் மூலம் நாம் இப்போ ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். அதுல முதல் விடையை நாம் இப்ப பார்க்கிறோம். ஒரு சில அடையாளத்துல முதல் அடையாளம், இந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தின் மூலம் இந்த அறுவடையின் பணியானது அங்கே முற்று பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இரண்டாவது விசேஷித்த அடையாள பாசி அடையாளம் நாம் பார்க்கலாம். மிருகத்தின் சொரூபம், ஆவியை பெறக்கூடிய ஒரு காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 வாசிங்க.
அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது.
அன்பானவர்களே, அப்போ இந்த அடையாள பாசைக்கே உரிய சத்தியங்களை நாம் ஏற்கனவே ஆராய்ந்திருக்கிறோம். அநேக சகோதரர்கள் மூலமாக நாம் அந்த சத்தியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே மிருகத்தின் சொரூபம், த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், ஆவியை பெற்றுக்கொள்ளும் மற்றும் ஒருவரும் விற்கவும் ஒருவரும் கொள்ளவும் கூடாத நிலைமையை அது ஏற்படுத்தும். அந்த காலம் மிகவும் கொடிதான ஒரு காலமாக இருக்க போகிறது. அப்பொழுது நிச்சயமாக அங்கே நிறைவேறும், அதாவது சபையின் நிறைவடைதல். ஆகவே இந்த அடையாளத்தை கூட நாம் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அடுத்ததாக விசேஷமான இன்னொரு அடையாளத்தையும் கூட மத்தேயு நற்செய்தியின் உள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். வசனம் வாசிப்போம். மத்தேயு 24:24.
ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
அன்பானவர்களே, இந்த வசன பகுதியை நாம் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது கதவு அடைக்கப்படுவதற்கும் அதாவது சபை நிறைவடைவதற்கும் இந்த வசன பகுதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கக்கூடும் என்ற ஒரு கோணத்தில் நாம் வேதத்தின் ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்ளும் போது தேவன் அவருடைய பிள்ளை மூலமாக மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலமாக அநேக சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்பானவர்களே, குறிப்பாக நாம் பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பதற்காக, த வெரி எலெக்ட் கிளாஸ், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது கடைசியில் மீதம் இருக்கின்ற பாத அங்க வகுப்பினர். இவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அளவுல மிக கொடிதான ஒரு வஞ்சகத்தை, பெரிய அடையாளங்களை அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அன்பானவர்களே, யார் இதை ஏற்படுத்த போறாங்க? அடுத்த ஒரு பகுதிக்கு நாம் செல்லும் போது இதை யார் செய்ய போறாங்க? கள்ள கிறிஸ்துக்கள். இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் கள்ள தீர்க்கதரிசிகள். இதற்கே உரிய விளக்கம் நாம் பார்க்கிறோம். கள்ள கிறிஸ்துக்கள் என்று சொல்லும் போது அவர்கள் ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம் அல்ல, பேப்பல் சிஸ்டம் அல்ல, இவர்கள் வித்தியாசமானவர்கள். அதை குறித்த கிரேக்க வார்த்தை ஷியூடோ கிறிஸ்டோஸ். அன்பானவர்களே, அப்ப இவர்களுடைய பணி மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகள், டீச்சர்ஸ் ஆஃப் எரர், இவர்களுடைய பணி, இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? தி ஸ்ட்ராங் டெல்யூஷன்ஸ். இதை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2:11 நாம் வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம்.
ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணிக்குள்ளாக்கும்படிக்கு.
அன்பானவர்களே, ஆக்கணிக்குள்ளாகும்படிக்கு கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். அந்த வசனம் முற்று பெறுது. அது திருவிவிலியத்தில் நம்ம பார்க்கலாம். அதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எடுத்து கொடுத்திருக்காங்க, படிங்க.
ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றுக்கு உட்படுத்தினார்.
வஞ்சக ஆற்றல், வஞ்சக ஆற்றல், கொடிய வஞ்சகம் அல்ல, வஞ்சக ஆற்றல். அன்பானவர்களே, அப்போ இது ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம் அல்ல, அதன் மூலமாக நடக்கக்கூடிய உபதிரவம் அல்லது வஞ்சகம் அல்ல, இது ஒரு வித்தியாசமான குழு. இவர்களின் பின்னணியில் இருந்து இயக்குவது யார் என்ற கேள்வியை நாம் இங்கு ஆராய வேண்டியது இருக்கு. அன்பானவர்கள், இதை குறித்த நம்முடைய மூத்த சகோதரின் எழுத்துக்கள்ல அவர் சொல்லும் போது 2 தெசலோனிக்கேயர் 2:11 கூட நாம் பார்த்துட்டோம். இப்ப தொடர்ந்து அடுத்த காரியத்துக்கு நம்ம வரலாம். இந்த கொடிய வஞ்சகம் அல்லது ஸ்ட்ராங் டெலிஷன் எப்படி இருக்குதுன்னா, அதாவது கள்ள கிறிஸ்துக்கள் மற்றும் கள்ள தீர்க்கதரிசிகளின் பின்னணியிலிருந்து இயக்கக்கூடியது யார் என்று பார்க்கும்போது வான மண்டலத்தின் பொல்லாத தூதர்கள், த ஃபாலன் ஏஞ்சல்ஸ். அன்பானவர்களே, அவர்கள் எப்படி இயக்க போறாங்க? அதை குறித்து ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்றாரு. If fallen angels will soon be able to materialize, what a strong deception it will be. செர்மன்ஸ்ல 199வது பக்கத்தில் அவர் அதை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, சாத்தானுடைய பொல்லாத தூதர்கள் மாம்சத்தில் வெளிப்படவும் பெரிய அற்புதங்களையும் செய்வார்கள். Able to materialize the grand events. ரீபரன்ஸ் நம்பர் 5864 இதை குறித்து சகோதரர் விளக்குகிறார். ஆகவே இந்த பொல்லாத தூதர் கூட்டம் மாம்சத்தில் வெளிப்படும் காரியம் நிகழ வேண்டியது இருக்கிறது. இதை கேட்கும் போது ஒருவேளை நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், அல்லது ஒருவேளை அதிர்ச்சியா கூட இருக்கலாம். ஆனால் இப்படி இதற்கு முன்பதாக நடந்திருக்கிறதா என்பதை நாம் ஆராயும் போது நம்முடைய மூத்த சகோதரர்கள் கூட அதை குறித்ததாக தகவல்களை நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டாங்க. மற்றும் ரீபின்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். சகோதரர் ரசல் வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த பொல்லாத வானமண்டலத்தின் தூதர்கள் மெட்டீரியலிஸ்ட் பாடியில மாம்சத்தினுடைய உருவத்தில் வந்து அவர்கள் தவறான காரியங்களை, கள்ள உபதேசங்களை விதைப்பதோடு மாத்திரம் அல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான வஞ்சகத்தையும் அவர்கள் அவிழ்த்துவிடும் நேரம் மிக விரைவில் அதிக அளவில் நடக்க இருக்கிறது. இவைகளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக, தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாராகிய கடைசி கால பாத அங்க வகுப்பினருக்கே உரிய விசேஷ சோதனையாக இந்த சோதனை நிச்சயம் இவர்கள் மத்தியத்திலே நடைபெறும். இது நடைபெற்ற பிற்பாடுதான் கதவு அடைக்கப்படும். அதாவது இந்த காரியங்களில் எவரொருவர் உண்மையோடு தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து இந்த கொடிய வஞ்சகத்திலிருந்து தப்பித்து கர்த்தருடைய சத்தியத்தின் மூலம் நிலை பெற்று நிற்கிறார்களோ அவர்கள் தான் சபை நிறைவை நோக்கி முன்னேற முடியும். ஆகவே இந்த அடையாளங்கள் நிச்சயமாக நிறைவேறி தர வேண்டியது இருக்கு. அன்பானவர்களே, அப்ப இந்த மெய் திருச்சபையை இந்த கொடிய அடையாளங்கள் மற்றும் வஞ்சகங்கள் அற்புதங்களின் மத்தியத்திலிருந்து காக்கக்கூடியவர் யார் என்றால் பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அவர் அதை செய்ய போகிறார். மற்றபடி நம்முடைய சொந்த அறிவோ அல்லது சொந்த திறமையோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய மற்ற ஏற்பாடுகளோ அல்ல. அல்ல, பிதாவாகி தேவன் அவரது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய தெய்வீக வல்லமையின் மூலமாகவும், பிரசன்ட் ட்ரூத் ஏற்றகால சத்தியத்தின் மூலமாகவும் அந்த கடைசி பாத அங்க வகுப்பினரை அவர் இந்த கொடிய வஞ்சகத்திலே உறுதியோடு நிற்க வைத்து அவர்களை விழாதவாறு பாதுகாத்து பராமரித்து அடைக்கலம் தந்து அவருடைய உண்மையை சோதித்த பிற்பாடே அவர்களை மகிமையில் அழைத்துக் கொள்ளப் போகிறார். இவ்விதமான அடையாளம் நிச்சயமாக மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபையின் எதிர்காலமாக தேவ திட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நான்காவது ஒரு அடையாளத்திற்குள்ள நாம் கடந்து செல்லலாம். நான்காவது அடையாளமாக நாம் பார்க்கிறோம் ரோமர் 11:25 நாம் வாசிக்க கேட்போம்.
மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமானது மனது உண்டாயிருக்கும்.
அன்பானவர்களே, அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம் இந்த தீர்க்க தரிசன வசனத்துல நமக்கு தேவையான பாகம் புற ஜாதியாரின் நிறைவு உண்டாகும் வரைக்கும். இதற்கே ஒரு ஆவிக்குரிய பொருளை நாம் அனைவரும் அறிவோம், இருந்த போதிலும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற புற ஜாதியாரின் நிறைவு, த கம்ப்ளீஷன் ஆஃப் த சர்ச், திருச்சபையின் நிறைவடைதல். இந்த திருச்சபையின் நிறைவடைதலுக்கும் இஸ்ரேலின் ஒரு பங்கு கடினமான மனதிற்கும் தேவன் மாபெரும் தொடர்பை, மாபெரும் சம்பந்தத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே இதன் தொடர்பு அல்லது சம்பந்தம் என்ன? ஆகவே நாம் இந்த வசனத்தை துல்லியமாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அதாவது திருச்சபையின் நிறைவு உண்டாகிவிட்டால் இஸ்ரேலுடைய ஒரு பங்கு கடினமான மனது இல்லாமல் அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா மனம் திரும்ப போகிறார்கள். ஒரு பங்கு தான். ஆகவே இந்த டயக்லாட்டை நம்ம பார்க்கும் போது அதற்கே உரிய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ஹார்ட்னஸ் இன் சம் மெஷர், நாட் ஃபுல் மெஷர், சம் மெஷர். ஆகவே ஒரு குறிப்பிட்ட அளவு அவருடைய மனது லகுவாகும். அன்பானவர்களே, ஆகவே நாம் இங்க பார்க்கிறோம் விசேஷமா இஸ்ரேலை குறித்த இந்த காரியத்தில் பிரதருடைய விளக்கம், இஸ்ரேல்ஸ் அட்டம் டு கீப் த லா பிராட் தம் கிரேட் அப்லிட் டு ஹார்ட், கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் தெம் We are ready to receive Jesus. Overland monthly view la avar kodukkum bodhu solrar indriki Israel janangalude nilamai nam paarkkum bodhu idu sagodharar kaalathil kodukapatta oru maabaram velicham aanal indriki nam paarkkum bodhu latest update indriki nam paarkkum bodhu Israel la நடந்து கொண்டிருக்கிற ஈவெண்ட்ஸ்ல பல்வேறு நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த போதிலும், குறிப்பாக இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற திருச்சபையின் நிறைவு அல்லது கதவு அடைக்கப்படுதல், இதற்கு இசைவாக இஸ்ரேலிலே அதற்கு சம்பந்தமான தொடர்புடைய எந்த நிறைவேறுதல் நடந்து கொண்டிருக்கு என்பதை துல்லியமாக நாம் தேவனுடைய இரக்கத்தில் பொருத்தி பார்க்கும்போது, இஸ்ரேலிலே ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை உள்ளவர்களுடைய மனநிலை லகுவாக, அதாவது இருதய கடினத்திலிருந்து, திருவிவிலியம் மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கும்போது மழுங்கின இருதயம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது கடினமான மனதுன்னு நம்ம புரொட்டஸ்டன்ட் பைபிள் இருக்கு, பட் ஒரிஜினல் நம்ம பார்க்கும்போது அவருடைய மழுங்கின இருதயம். அவர்கள் மேசியாவை குறித்த அறிகிற அறிவில் அவர்கள் மழுங்கின இருதயமாக கடின இருதயத்தோடு இருக்கிறதுல அவர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. இது பாஸ்ட் ஹிஸ்டரி. ஆனால் தற்போது அவர்கள் அவருடைய லா காவனண்ட நியாயபரமானதின் திருச்சட்டங்களை அவர்கள் முழுமையாக அவர்கள் தீவிரமாக கற்க தொடங்கி இருக்கிறாங்க. சத்தியத்தின்படி நாம் அறிந்த பிரகாரத்தின்படி நியாயபிரமாணத்தின் பொருள் யாரை குறித்தது? கிறிஸ்துவை குறித்தது. ஆகவே விரைவாக அவர்களுடைய பாஷையில் சொல்றதா இருந்தா யெசுவா அல் மெஷியா, அந்த யெசுவாவை குறித்து அவர்கள் தெளிவான தீர்க்கமான அறிவுக்கு வருவது இன்னும் வெகு காலம் பிடிக்காது, அது விரைவாக கூட நடக்கலாம் என்பதை நம்முடைய மூத்த சகோதரர்கள் கூட அதற்குரிய சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆகவேதான் அதற்காக அவர்கள் லாவை என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த காலத்திலிருந்தே படிக்க தொடங்கினாங்க. ஆனா இப்பொழுது அது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கே உரிய பொருள்கள், அதற்கே உரிய நிழல்கள், ஆசரிப்பு கூடாரத்தின் ஆழமான அர்த்தங்களை நாம் கற்பதற்கு சிவாக அவர்களும் கூட அவருடைய யூனிவர்சிட்டிஸ்ல அவைகளை எல்லாம் சிலபஸா பாடங்களாக கொடுத்து அவருடைய தலைமுறைகளை இவைகளை தியானிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இதன் விளைவு, இதனுடைய முடிவு என்னமாயிருக்கும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் கதவு அடைபடும் நிகழ்ச்சிக்கும் இஸ்ரேலின் மழுங்கின இருதயம் மீண்டும் உணர்வடைவதற்கும் மாபெரும் சம்மந்தத்தை தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலம் அடையாளத்தின் மூலம் நமக்காகவே அவர் வைத்திருக்கிறார். ஆகவே கதவு அடைபடும் நிகழ்ச்சி அல்லது சபை நிறைவடைதல் என்பது தொலைதூரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது வெகு அருகாமையில் வெகு சமீபத்தில் அது நடந்தேற வேண்டிய ஒரு காரியமாக கூட இருக்கிறது என்பதை நாம் இங்கு சிந்திக்கணும். ஆகவே இந்த ஈவெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சிகள் அக்கார்டிங் டு த ஹோலி ஸ்கிரிப்சர், சத்திய வசனங்களின் படி இவைகள் நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும், அப்பொழுதுதான் கதவு அடைக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, நாம் இவைகளை கருத்தாய் நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு புத்தியுள்ள கன்னிகை அல்லது சிறுமந்தை அல்லது மணவாட்டியின் முழு கவனம் மணவாளன் மீது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் செயல்கள் மீது முழுமையாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே அன்பானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் பிரசனத்தில் ராஜாவாக வந்து இந்த இஸ்ரேல் தேசத்தின் மீதும் இந்த உலகத்தின் அமைப்புகள் மீதும் அவர் நடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் உன்னதமான காரியங்களை தொடர்ந்து துல்லியமாக சத்திய திட்டத்தில் நாம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும், கண்காணித்துக் கொண்டும் இருக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இங்கே நாம் மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை இந்த காரியங்களை எல்லாம் கவனித்துக் கொள்வது தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் பணி, சாதாரண பணி அல்ல. ஏனென்றால் இவைகளில் நம்முடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த சபையின் ஓட்டம் நிறைவடைய போகிறது. இதில் நம்முடைய பார்ட்டிசிபேஷன், பங்களிப்பு முழுமையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை இவ்விதமான ஒரு விழிப்போடு எல்லா காவலோடும் கர்த்தரையும் அவருடைய ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் இவைகளை அநேக காரியங்களில் ஆராய்வதற்கு இப்போ சமயம் இல்லை. தொடர்ந்து நாம் கடந்து செல்லலாம் அடுத்த பகுதிக்கு. விசேஷமா நம்ம பார்க்கும்போது இங்கே மகிமையடைந்த சபையின் பாகத்திற்கு நாம் சற்று நேரம் செல்லலாம். அன்பானவர்கள், இதை குறித்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன காட்சிக்கு கூட நாம் தொடர்ந்து செல்லலாம். கர்த்தரின் மகிமையால் நிறைந்த ஆலயம், எசேக்கியேல் 44 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் ஆலயத்தின் முகப்பிலே அழைத்துக் கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருந்ததை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன்.
அன்பானவர்களே, அப்ப நாம் இங்கே பார்க்கிறோம் கர்த்தருடைய இந்த வசனத்துல நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்ததை கண்டு நான் முகம் குப்புற விழுந்தேன். அப்ப கர்த்தருடைய மகிமையால் நிறைந்த ஆலயம், இது அடையாளமாக எதை குறிப்பிடுகிறது என்றால் சபை மகிமையடைந்து விட்டது, சபை நிறைவடைந்து விட்டது, சபை முழுமையாக அதன் இலக்கம் பூர்த்தியாகி விட்டது. ஆகவே இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய அனைத்தும் பரலோகத்தின் காட்சிகள் தான். ஆகவே நாம் இவைகளை கருத்தாய் நாம் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை மகிமையடைய வைக்கிறார். அதற்காகவே அவர் கிரியையை நடத்தி கொண்டிருந்தார். முதலாம் வருகையின் காலத்திலிருந்து அவர் அந்த கிரியையை முடிக்கும் போது சபையானது மாம்சத்திலிருந்து முற்றிலும் அது எண்ணிக்கையில் பூரணப்பட்டு மகிமையிலே பிரவேசித்து விட்டது. ஆகவே இந்த சபையை குறித்தும் இதற்கே உரிய காரியங்களை குறித்தும் தேவ திட்டத்தில் அதனுடைய பங்கு என்ன, அவர்களுக்கே உரிய காரியங்கள் என்னங்கிறத சில கிளிம்சஸ், சில விஷயங்களை நாம் ஆராய போகிறோம். விசேஷமா நம்ம பார்க்கும் போது பிதாவாகிய தேவனிடத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதன் நோக்கம் நாம் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் கிட்ட அவர் செய்யக்கூடிய கிரியைகள் எதற்காக செய்திருப்பார், கர்த்தர் இயேசு எதற்காக பிதாவின் கிரியைகளை செய்து முடிப்பார்ங்கிற கேள்வியை முன் வச்சோம்னா நாம் என்ன பதில் சொல்லலாம், தொடர்ந்து நாம் பார்க்கலாம். யோவான் 17:4 படிங்க.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கை அவர் முடித்தார். அதன் நோக்கம் மகிமைப்பட்டார் பிதா. பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்தும் பொருட்டாகவே, அந்த உன்னதமான நோக்கத்திற்காகவே கர்த்தரின் செயல்பாடுகள் அனைத்தும் பூமியில் அமைந்தது. அதற்கு இசைவாக பரலோகத்திலும் பிதாவின் நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தவே அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் அமைய வேண்டும். இதுவே தெய்வீக திட்டத்தின் ஒழுங்காக நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, அவ்வகையில் நாம் பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி தெய்வீக ஒழுங்கை ஏற்படுத்த வேண்டும். அந்த தெய்வீக ஒழுங்கிலே தன்னுடைய திருக்குமாரனை தலைவராக ஏற்படுத்தி அவருக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்து அவர் மூலமாக புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டும். அதுவே பிதாவின் சித்தமாக இருந்தது. ஆகவே இவைகளை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது இந்த புதிய தலைமுறை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையில உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக பிதாவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். மல்கியா 2:15 நாம் வாசிக்க கேட்போம்.
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே.
அன்பானவர்களே, அப்ப நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் போது பிதாவாகிய தேவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை அவர் விளக்கும் போது இதுல நமக்கு தேவையான பாயிண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியான நோக்கத்தை பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். இந்த தேவ பக்தியான சந்ததிக்கே உரிய விளக்கத்தை நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் கொடுக்கும் போது இந்த சந்ததி எதை குறிக்கிறது அப்படின்னா, எ காட்லி சீட், தெய்வீக வித்து. இந்த தெய்வீக வித்தின் அடையாளம் செகண்ட் ஆடம் அண்ட் ஹிஸ் வைஃப். ஆகவே பிந்தின ஆதாம் மற்றும் அவருடைய மனைவியாகிய இரண்டாம் ஏவாள், இவர்கள் குறிப்பிடும் அடையாளம் நாம் அனைவரும் அறிந்தது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மகிமையடைந்த சபையும் புதிய தலைமுறையை பிதாவின் நாமத்தின் மகிமைக்காக அவர்கள் உருவாக்கப் போகிறார்கள். ஒரு புதிய சிருஷ்டிப்பை இங்கே பிதாவின் தலைமையில கர்த்தரும் அவருடைய மகிமையடைந்த சபையும் பரலோகத்திலிருந்து அவர்கள் ஏற்பாடு செய்ய போறாங்க. ஆகவே அன்பானவர்களே, இந்த இரண்டாம் உலகம், இந்த உலகத்தின் பாவம், இந்த உலகத்தின் தீமை, 6000 வருடங்கள் கடந்து சென்ற சோகம், இவைகளெல்லாம் முழுமையாக முற்றுப்பெற்று புதிதான ஒரு யுகம், தி நியூ டிஸ்பென்சேஷன், புதிய தலைமுறை, தி நியூ ஜெனரேஷன், இவைகளெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தலைமையில பிதாவின் நாமத்தின் மகிமைக்காக அவருடைய நோக்கத்தில் உருவாக்கப்பட போகிறது. ஆகவேதான் இவைகளை குறித்த ஒழுங்கை அங்கே பரலோகத்தில் அவர் காட்சி கொடுக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்திற்கு நாம் மீண்டும் கடந்து செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் நாம் பார்க்கும் போது 44:5 படிங்க.
அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து நான் உன்னோடே சொல்வதையெல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து, உன் கண்களினாலே பார்த்து, உன் காதுகளினாலே கேட்டு, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எல்லா வாசற்படிகளின் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவதும் இன்ன விதம் என்று நீ ஆலோசித்து பார்த்து.
அன்பானவர்களே, இந்த வசன பகுதியில அடையாள பாஷையில குறிப்பிட்டிருக்கிற இந்த சத்தியம் முழுமையாக யாருக்கு பொருந்தக்கூடியதுன்னா, மகிமையடைந்த சபைக்கு, தி குளோரிஃபைடு சர்ச், மகிமையடைந்த சபை. இந்த மகிமையடைந்த சபை இப்பொழுது பரலோகத்தில் அவர்கள் தேவனிடத்தில் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த நியமத்தை நமக்கு புரியும் பாஷையில அடையாள பாஷை மூலமாக எளிமையாக பழைய ஏற்பாட்டின் நிழலான சம்பவங்களுக்கு ஒத்ததாக இந்த தீர்க்க தரிசனத்தில் அடையாள வார்த்தைகளை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவேதான் நாம் வாசிக்க கேட்டோம், கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து ஆகவே பரலோகத்திலே ஒரு தெய்வீக ஒழுங்கு இருக்கிறது. பரலோகத்திலே தேவன் சில விசேஷித்த ஏற்பாடுகளை மகிமையடைந்த சபைக்காக அவர் நியமித்திருக்கிறார். ஆகவே இவைகளை அங்கே மகிமையடைந்த சபை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளுக்கே உரிய துல்லியமான மொழிபெயர்ப்பை ஆங்கில வேதாந்தத்தில் நாம் பார்க்கும் போது மார்க் வெல் த ஆர்டினன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஆகவே இது ஒரு ஆர்டினன்ஸ், இது ஒரு தெய்வீக ஒழுங்குமுறை. இந்த ஒழுங்குமுறை பரலோகத்திலே மகிமடைந்த சபை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கற்றுக்கொண்ட பிற்பாடு கற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியிலே அவர்கள் முன்னேறும் போது நிச்சயமாக அந்த பணி வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழே மகிமடைந்த சபையாக அவர்கள் ஒரு புதிய தலைமுறையை, காட்லி சீட், ஒரு புதிய சந்ததியை அவர்கள் உருவாக்க வேண்டும். இந்த தெய்வீக சிந்தனையோடு அவர்கள் பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் அதற்கே ஒரு இசைவான ஏற்பாடுகளோடு அவர்கள் தங்களுடைய காலத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே மகிமடைந்த சபை மாபெரும் பணியில இறங்கி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க. நாம் மாம்சத்தில் இருப்பதனாலே இவைகளின் காரியங்களை நாம் முற்றிலும் அறிய முடியாத அல்லது பிரத்யட்சமாக பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால அமைதியாக சென்று கொண்டிருக்குன்னு ஒருபோதும் நினைத்திட வேண்டாம். தெய்வீக ஒழுங்குகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுல மாபெரும் வெளிச்சத்தோடு பரலோகத்தில் மாத்திரமல்ல பூலோகத்திலும் இங்கே கர்த்தரின் தலைமையில தீவிரமாக நடப்பிக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை இங்கே நாம் தீவிரமாக சிந்திக்கணும் அன்பானவர்களே. ஏனென்றால் இது உலகத்தின் ஜனங்களுக்கு தெரியாது, பெயர் கிறிஸ்துவ மண்டலத்துக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. யாருக்கு மாத்திரம் தேவன் கற்றுக் கொடுக்கிறார்னா அவருடைய மெய்யான பாத அங்கங்களுக்கு மட்டுமே. அந்த அழைப்புக்குள்ள வந்து அவரோடு கூட உடன்படிக்கையின் ஜீவியத்தில் ஜீவித்து தங்களையே ஒப்பு கொடுத்து ஜீவிப்பவர்களுக்கு மாத்திரமே என்பதை அவர் வாக்குத்தத்தமாக பல்வேறு வசனங்களிலே அவர் சொல்லியிருக்கிறதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் மகிமையடைந்த சபையின் பணியை குறித்த பல்வேறு வெளிச்சங்கள் இருந்த போதிலும் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்கு சீவாக ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 நாம் வாசிக்க கேட்போம்.
ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
அன்பானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடையாள பாசி சத்தியத்தை ஏற்கனவே நாம் பெற்றிருக்கிறோம். அவைகளை நாம் நினைவு கூற வேண்டும். குறிப்பாக இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த பாடத்திற்கு சம்பந்தமான காரியம் பார்க்கும் போது இங்கே அவர் சொல்றாரு, ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை, அதாவது மகிமையடைந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இரண்டாவது மனவாட்டி, அது மகிமையடைந்த சபை. இவர்கள் அழைக்கும் அழைப்பு மாபெரும் அழைப்பு, அது புதிய சந்ததியை, புதிய தலைமுறையை, புதிய யுகத்திற்குள்ளாக, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக, புதிய நியமத்திற்குள்ளாக கொண்டு செல்லும் ஓர் மாபெரும் உன்னதமான அழைப்பு. இந்த அழைப்பை தேவன் பல்வேறு விதங்கள்ல, பல்வேறு கோணங்கள்ல அவர் வைத்திருக்கிறார். த ரெஸ்டிடியூஷன் ஒர்க், திரும்ப கொடுத்தலின் கால பணிகளை கர்த்தரின் தலைமையில மகிமடைந்த சபை மூலமா பல்வேறு அம்சங்களை அவர் பரலோகத்திலிருந்து அவர் தொடக்கி வைக்கிறார். இது ஒரு புதிய யுகத்துக்கான அழைப்பு. இதற்குரிய பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும் போது அடுத்த காரியத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஒரு புதிய யுகத்திற்கான அழைப்பு கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல, மகிமடைந்த சபை உலக ஜனங்களை தேவனுடன் ஒப்புரவாக்கும் பணியை செய்யும், மற்றும் என்றென்றும் உள்ள யுகத்திற்கான சத்தியத்தின் பிரதிநிதிகளாக, ஆசிரியர்களாக மகிமடைந்த சபை தொடர்ந்து செயல்பட போகுது. அதனாலதான் நியூ கிரியேஷன்ல நம்ம 6th வால்யூம்ல பாக்குறோம் அன்பானவர்களே, the new creation will be the teachers forever and ever. எப்பொழுதும் அவர்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு பிரதிநிதிகளாக பிதாவாகி தேவன் அங்கே அவர்களை பரலோகத்திலே வீட்டிற்கு செய்கிறார். அன்பானவர்களே, அப்போ கர்த்தரை பிரதிபலிக்கக்கூடிய சபையாக மாத்திரமல்ல, சத்தியத்தை பிரதிபலிக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்பை பெற்றவர்களாக என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் இந்த சபைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுவதாக நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்களிலிருந்தும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்தில் உயிர் தள்ளக்கூடிய உலக ஜனங்கள் எப்படி இரண்டாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை பெறும்போது கசப்பான அனுபவத்தில் அந்த சிந்தனையோடு வரும்போது, ஆனால் புதிய யுகத்தில் கர்த்தருடைய தலைமையில் மகிமடைந்த சபையின் பணியை பார்க்கும் போது நிச்சயமாகவே அவர்கள் மனம் மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டு அவர்கள் மனம் மாறும்போது நிச்சயமாக தேவனுடைய நோக்கத்தை மகிமையடைந்த சபை கர்த்தரின் தலைமையின் கீழே நிறைவேற்றும். எ காட்லி சீட், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் உன்னத பணியை, பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை தொடர்ந்து அவர்கள் நிறைவேற்ற போறாங்க. ஆகவே அன்பானவர்களே, அதற்கான ஒரு ஆயத்த பணிதான் இப்பொழுது மாம்சத்தில் சபை செயல்படும் காரியம். இதை குறித்து சகோதரர் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் அவர் குறிப்பிடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாருன்னா, ரொம்ப ஆழமான வார்த்தையை குறிப்பிடுறார். The gospel age so far from closing the church mission is only a necessary preparation for the great future work. மாபெரும் உன்னதமான எதிர்கால பணிக்காக மட்டுமே தற்போது மாம்சத்தின் சபை பிரிப்பரேஷன் ஒர்க்ல, அதாவது ஆயத்த ஏற்பாடுகள் அளவுல தான் செயல்படுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குங்களா? ஏனென்றால் மாபெரும் உன்னத பணி இனிமேல் தான் காத்திருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிற ஹார்வெஸ்ட் ஒர்க் நம் மத்தியில், மரண பரியந்தம் நம் கடந்து போகக்கூடிய ஓட்டம், இவைகள் எல்லாம் ஆயத்த பணிகள் மட்டும்தான். ஆகவே ஆயத்த பணிகளிலேயே நாம் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையை ஒருவேளை காண்பிக்காவிட்டால் நிச்சயமாக கதவு அடைபடுவதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் போய்விடும் என்பதை இங்கே நாமே நம்மை குறித்து தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, எவ்வளவு முக்கியமான பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இது ஆயத்த பணி மட்டுமே என்பதை சகோதரர் மிக அழகாக அவர் அங்கு குறிப்பிடுகிறார். ஆகவே இது ஒரு ஆயத்த பணி தான். ஆகவே இந்த ஆயத்த பணியை மிகச்சரியாக கர்த்தருடைய தலைமையில அவருடைய ராஜரிகத்தின் கீழே கற்றுக்கொண்டு அதற்கு இசைவாக நாம் நம்முடைய பலியின் ஜீவியத்தை உண்மையோடு அவர் பாதத்தில் ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கு. ஆகவே அன்பானவர்களே, இவைகளை குறித்த பொருள்களை நாம் இன்னும் அதிகமாக ஆராய வேண்டியது இருக்கு. ஆகவே இங்கே இந்த மாம்சத்தினுடைய சபையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக பிதாவாகி தேவன் கர்த்தர் மூலமாக அவர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிரிப்பரேஷன் ஒர்க்கினுடைய இம்பார்ட்டன்ஸ், இதனுடைய முக்கியத்துவம் மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை முழுமையாக உணர வேண்டும். எவரொருவர் முழுமையாக உணர்ந்து தன்னுடைய அர்ப்பணிப்பை முழுமைப்படுத்துகிறாரோ, கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் லைஃப், முழுமையான அர்ப்பணிப்பு முழுமையாக அர்ப்பணிக்கிறாரோ, அவரே மகிமையடைந்த சபையாகும் வாய்ப்பை கர்த்தரின் தலைமையின் கீழே பெறப்போகிறார். இதுவே தேவன் வைத்திருக்கக்கூடிய மாபெரும் நிபந்தனைகள்ல தலையானதாக இருக்கிறது. ஆகவேதான் தேவன் இவைகளை குறித்து பல்வேறு பாசை முறைகள்ல, வேதாகமத்தில் அவருடைய தெய்வீக மொழியில நம்மத்தியிலே தொடர்ந்து அவர் விளக்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது அவர் இரண்டு காலகட்டத்திலையும் அவர் செயல்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். குறிப்பாக மகிமையடைந்த சபையின் காலகட்டத்தில் எப்படி அந்த மகிமையடைந்த சபை தேவனுடைய ராஜ்யத்தின் மேலான பாகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பிக்சரைஸ், பல்வேறு சித்திரங்கள் மூலம், பல்வேறு அடையாளங்கள் மூலம், பல்வேறு தரிசனங்கள் மூலம் நமக்கு நேர்த்தியாக அவர் விளக்கிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அதை குறித்து அவர் சொல்லும் போது, த பிக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் கிங்டம் ஆஃப் காட் அண்டர் கிங் ஜீசஸ், கர்த்தரின் தலைமையில இந்த மகிமையின் ஆலயம் அதனுடைய திருப்பணிகள் எவ்விதம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறத அவர் பல்வேறு தீர்க்கதரிசன மூலமா சொல்லியிருந்த போதிலும் எசேக்கியேல் கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் மூலம் அவர் இன்னும் அதிகமாக விளக்குகிறார். ஆகவே எசேக்கியேல் 44:15 நாம் பார்க்கலாம், படிங்க.
இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழிதப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சன்னதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
அன்பானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய சன்னிதியில் பரலோகத்தில் அங்கே நடைபெறக்கூடிய ஒரு மாபெரும் பணி, மகிமையடைந்த சபை பிதாவின் சன்னிதில எப்படிப்பட்ட பணியை, எப்படிப்பட்ட உன்னதமான வேலையை செய்கிறார்கள் என்பதை அடையாளபாசியில் சொல்லும் போது, சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே, இந்த டைட்டில் அல்லது இந்த தலைப்பு யாருக்குரியது என்றால் மகிமையடைந்த சபை, த குளோரிஃபைடு சர்ச் வித் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், மகிமையடைந்த சபைக்கு மாத்திரமே இது உரியது. ஆகவே இவைகளை நிழலாக கூட நாம் பார்த்திருக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ சாதோக் என்றால் அதனுடைய பொருள் நாம் பார்க்கும்போது நீதியுள்ள என்ற பொருள். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் முற்றிலுமாக நீதியிலே தேறினவர்களாக தகுதிப்படுத்தப்பட்டவர்கள் மகிமையடைந்த சபை மாத்திரமே. அவர்கள் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் பிதாவை எப்படி தொழுது கொண்டு துதித்துக் கொண்டிருக்காங்கன்னா அடையாளமாக குறிப்பிடுகிறார். ஓல்டு டெஸ்ட்மெண்ட் டைப்ஸ்ல காமிக்கிறார், நினம், ஃபேட். அவர்கள் மகிமையடைந்த சபையா இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தில், எப்படிப்பட்ட வாஞ்சியில, எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் இருக்கிறாங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாருங்க, ஃபேட் தட் ரெப்ரசன்ட், அது குறிக்கிறது தேவன் மீது அன்புடன் கூடிய பயபக்தி, த லவ்விங் டிவோஷன். பரலோகத்தில் மகிமையடைந்த சபை பிதாவின் சன்னிதானத்தில் சாதாரணமா இல்லைங்க, தெய்வீக பயபக்தியோடு மாபெரும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவன் முன்னதாக அவர்கள் எப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை காண்பிப்பாங்க. ஆகவே இவைகளை நாம் இப்பொழுது கற்பனை தான் செய்து பார்க்க முடியும். ஆகவே மகிமையடைந்த சபை தொடர்ந்து பிதாவின் முன்பதாக எவ்விதமான கீழ்ப்படுதலை பயபக்தியை அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய சுத்திகரிப்பை அவர்கள் தொடர்ந்து அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அதற்கு அடையாளமா ரத்தத்தை, த பிளட், தொடர்ந்து தேவ சித்தம் செய்ய கீழ்ப்படுதலுடன் ஜீவன் அளித்தல், த மெரிட் ஆஃப் கிரைஸ்ட். அன்பானவர்களே, அப்போ தானாக முன் வந்து இந்த சர்வ சபையும் மகிமையடைந்த சபையா இருந்த போதிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய வழியின் மூலமா அவர்கள் தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு தங்களையே அங்கே தத்தம் செய்து தேவனுடைய சித்தத்தை பரலோகத்திலும் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு கீழ்ப்படிதலோடு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இவ்விதத்துல அவர்கள் தானாகவே முன் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க. ஆக இந்த தானாக முன்வரும் நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் தான் பிதாவாகி தேவன் பூமியிலேயே சபைக்கு ஆரம்பிச்சு வச்சிருந்தார். அவருடைய தெய்வீக கட்டளை, என்னை பின்பற்றி வர விரும்பினால். பூமியிலே கர்த்தர் இயேசுவின் மூலமாக பிதாவாகி தேவன் கொடுத்த கட்டளையை முற்றிலுமாக எவரொருவர் கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ, அபியாசப்படுத்துகிறார்களோ, அவ்வண்ணமாகவே மகிமையடைந்த போதும் அவர்களால் தொடர்ந்து காண்பிக்க முடியும். காண்பிப்பதற்கு அங்கே அனுமதி உண்டு. ஒருவேளை தேவனுடைய கட்டளையில நாம் ஒரு சில காரியங்களை இந்த பூமியில கீழ்ப்படியாம போயிட்டோம்னா நிச்சயமாக பரலோகத்திலையும் அதற்கு என்ன இல்லைங்க, கீழ்ப்படிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவேதான் முழுமையான அர்ப்பணிப்பை பிதாவாகிய தேவன் கர்த்தர் மூலமாக நம்மத்தில் எதிர்பார்க்கிறார். முழுமையான கீழ்ப்படிதல், ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆஃப் காட், பிதாவாகிய தேவனுடைய சத்தியத்தின் வார்த்தை ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு எழுத்திற்கும், ஒவ்வொரு உறுப்பிற்கும் நாம் புதிய சிருஷ்டிகளாகி நாம் முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அதிலே எவ்விதத்திலும் கர்த்தர் சமரசம் செய்து கொள்வதில்லை. அன்பானவர்களே, இவைகளை நாம் கவனிக்கணும். ஏனென்றால் மகிமையடைந்த சபை தொடர்ந்து பிதாவின் சன்னிதானத்தில் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு கீழ்ப்படிதலோடு தாங்களாகவே முன்வந்து அங்கே கொடுக்கப்படும் தேவ சித்தத்தை அவர்கள் கீழ்ப்படிதலோடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழல் பரலோகத்தில் எப்படி இருக்கும் என்பதை அவர் விளக்குகிறார். அங்கே எப்படி இருக்கும் அந்த சூழல், இப்படிப்பட்ட சூழல், பிதாவின் சன்னிதி மற்றும் பரிசுத்த ஸ்தல நிலைமை எப்படி இருக்கும், இதை குறித்து தீர்க்க தரிசனத்தில் சங்கீதத்தில் அவர் இன்னும் அநேக வசனங்களை சொல்றார்.
ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு.
அன்பானவர்களே, அப்ப நாம் இங்க பார்க்கிறோம் மகிமையடைந்த சபை பிதாவின் சன்னிதானத்தில் அவர்கள் முதன்முறையாக ஜீவ மார்க்கத்தின் வழிகளை அவர்கள் நேரடியாகவே கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக பரிபூர்ண ஆனந்தத்தால் நிறையப்பட்டு நித்திய பேரின்பத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவைகளை வார்த்தையில கேட்கும் போதே நமக்கு சந்தோஷம் வரும். ஆனா நிஜத்தில் அனுபவிக்கக்கூடிய, பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சபையின் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் என்ன செய்ய முடியாதுங்க, விவரிக்கவோ அல்லது வர்ணிக்கவோ நம்மால் முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவேதான் தொடர்ந்து பின்வரும் வசனங்கள் சங்கீதம் 35:27-28 வசனங்கள், சங்கீதம் 36:8-9 வசனங்களை கூட அங்கே பரலோகத்தின் சூழல் எவ்வண்ணமாக மாபெரும் ஆசீர்வாதத்தில் மாபெரும் சந்தோஷமான நித்திய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஊழியமாக இருக்கும். ஆகவேதான் இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்ங்கிறத எசேக்கியேல் மூலமா தேவன் விளக்குகிறார். ஊழியம் இனிமையான ஆசீர்வாதமாகும். பரலோகத்திலே மகிமையடைந்த சபை தற்போது இனிமையான ஊழியத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்காங்க. அதற்கே உரிய அடையாளமான தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 44:17-18 சற்று விரைவா வாசிங்க. எசேக்கியேல் 44:17-18 வசனங்கள்.
உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற போது சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்களாக. அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலேயும் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கல் ஆகாது. அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் குள்ளாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணல் நூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது.
அன்பானவர்களே, இங்கே அடையாள பாசையில குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தைகள் மாத்திரம் நம்ம இங்க பார்க்கலாம். சணல் நூல் வஸ்திரங்களை அங்கே மகிமையடைந்த சபை உடுத்திக் கொள்றாங்க. அடையாள பாசையில சொல்லியிருக்கிறார். அப்ப சணல் நூல் வஸ்திரங்களின் ஆவிக்குரிய பொருள் தி ஒயிட் லினன். அன்பானவர்களே, ஆகவே இது நீதியுள்ள நிலைமையில கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் அங்கே வழிநடத்தப்பட்டு அவர் கொடுக்கக்கூடிய வாசஸ்தலத்திலே தங்கி அங்கே மகிமையாக அவர்கள் ஊழியம் செய்ய போறாங்க. ஆகவே அந்த சணல் நூல் வஸ்திரங்கள் விசேஷித்த அடையாளம் இந்த மகிமையுள்ள சபைக்கு. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவர் சொல்றார் ஆட்டுமயிர் உடுப்பை தரிக்கலாகாது. அப்போ அந்த ஆட்டுமயிர் உடுப்பு எதற்கு அடையாளம்னா, அது விசேஷமா வலி, வேதனை, பாடு, உபத்திரவம், இவைகளுக்கான அடையாளமாக இருக்கு. இவைகளெல்லாம் அங்கே மகிமையடைந்த சபைக்கு அங்கே வாய்ப்பெல்லாம் இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா வேர்வை உண்டாக்கத்தக்க தொடரையும் அறையில் கட்டலாகாது. அதனுடைய பொருளை நாம பார்க்கும் போது அங்கே மீண்டும் அவர் சொல்றாரு, பாடுகள், உபத்திரவம், வலி, வேதனை, அவமானம் முற்றிலும் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட சூழலில் இனிமையான ஊழியம், பரலோகத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றும் ஊழியம் தொடர்ந்து அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவேதான் இந்த மகிமடைந்த சபை மாபெரும் இனிமையான சூழல்ல அங்கே ஆசீர்வாதமான ஊழியத்தை மேற்கொண்டு வர்றாங்க. அவருடைய உத்தம பணியை குறித்து எசேக்கியேல் 44:23 அவர் விளக்கும் போது படிங்க.
அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள்.
அன்பானவர்களே, அப்ப நாம இங்க பார்க்கிறோம், மகிமையடைந்த சபை பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை. ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு தேவனுடைய மெய்யான சத்தியத்திற்கும் கலைக்கும், நீதிக்கும் அநீதிக்கும், உண்மைக்கும் பொய்க்கும். இவர்களுக்குரிய வித்தியாசத்தை மகிமையடைந்த சபை தான் இங்கே விளக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தருடைய தலைமையின் கீழே பெற்றிருக்கிறது. இவைகளை அவர்கள் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. அதனுடைய விளைவுகளை இந்த உலகத்தின் ஜனங்கள் பெற்றுக்கொண்டு புதிய சந்ததியாய் பிதாவின் நாமத்தின் மகிமைக்காக அவர்கள் உருவாக்கப்பட போகிறார்கள். அதற்கே உரிய தெய்வீக சத்தியத்தின் பிரதிநிதிகளாக ஆசிரியர்களாக இந்த மகிமையடைந்த சபை தொடர்ந்து இயங்க போகிறார்கள். இப்பொழுது இயங்க தொடங்கி இருக்கிறார்கள். இவைகளின் விளக்கத்தை நாம் தொடர்ந்து அறிந்த பின்னாடி இந்த மகிமடைந்த சபையின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழே ராஜரீகமான முறையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எசேக்கியேல் ப்ராபசியில அதிகாரம் 40-48 வரைக்கும் மாபெரும் அடையாளங்கள் மூலம் அவர் விளக்குகிறார். இதிலே 4 விதமான வகுப்பார்கள் அடையாளமாக குறிப்பிடப்படுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த மில்லினியல் கிங்டம், பரலோகத்தில் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் நிர்வாக ரீதியில தேவன் எப்படி அமைச்சு வச்சிருக்கிறார். 4 விதமான வகுப்பார் அடையாளப்படுத்தப்படுறாங்க. ஆசாரியர், அவர்கள் குறிப்பிடப்படுது மகிமடைந்த சபை. லேவியர், அவர்கள் குறிப்பிடப்படுறாங்க. திரள் கூட்டம். 3வது அதிபதி வகுப்பு, அவர்கள் முற்பிதாக்கள் வகுப்பாராக குறிப்பிடப்படுறாங்க. 4வதாக தேசத்தின் ஜனங்கள், அது உலக ஜனங்களுக்கு அடையாளமாக குறிப்பிடப்படுகிறார்கள். ஆகவே இவ்வண்ணமாக தேவன் அங்கே தெய்வீக ஒழுங்குல பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு அதற்கு தலைவராக தனது திருக்குமாரனை நியமித்து கர்த்தர் இயேசுவை நியமித்து அவருக்குள்ளாக மகிமடைந்த சபையை வைத்து மாபெரும் புதிய தலைமுறையை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய யுகத்தை அவர் உருவாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இவைகள் தான் இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபையிலிருந்து மகிமையடைந்த சபையின் பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட கான்சக்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இவைகளின் பொருளை அறிந்து அதற்கு சீவாக தங்களுடைய வாழ்க்கையை தத்தம் செய்யவே அர்ப்பணிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் பார்க்கும் போது இந்த மகிமையடைந்த சபை எவ்விதமாக இருக்கு, எந்தெந்த பொசிஷன்ல இருக்குங்கிறத எசேக்கியேல் நிறைய பொசிஷன் காமிக்கிறார். உட்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரம் இதெல்லாம் காமிக்கிறார். இவைகள் பொருள் நாம் கொடுக்கப்படும் நேரத்தில் நாம் விவரிக்க முடியாது, பிற்காலத்தில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நாம் பார்த்தோம்னா இந்த ஊழியம் எப்படிப்பட்ட நிலைமையில அங்க நீடிக்குதுங்கிறத மகிமையடைந்த சபையின் ஊழியத்தை அவர் இன்னொரு அடையாளம் குறிப்பிடுறார். எசேக்கியேல் 46:1 படிங்க.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், வேலை செய்கிற 6 கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்து ஓய்வு நாளிலும் மாத பிறப்பிலும் திறக்கப்பட கடவது.
பாருங்க, அப்போ நம்ம இங்க பார்க்கிறோம் இந்த வசனத்துல இங்க மகிமடைந்த சபையின் பணிகளை பற்றி அவர் சொல்லும் போது இந்த வாசல் உட்பிரகாரத்துல பூட்டப்பட்டிருந்தது, ஆனா எப்பொழுது திறக்கப்படும்? அப்ப உட்பிரகாரம் அங்க குறிப்பிடுவது மகிமடைந்த சபை மற்றும் அதன் பணிகளை. அது திறக்கப்படும் நிகழ்ச்சி பற்றி சொல்லும் போது அதுல 2 காலத்தை அவர் சொல்றார். ஒன்று ஓய்வு நாள், இன்னொன்று மாதப்பிறப்பு. அன்பானவர்களே, நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ், அதை விட நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கலாம். அந்த மாதப்பிறப்புனா மாதத்தின் முதல் நாள் நம்ம தயவு செய்து நினைச்சிட வேண்டாம். அதனுடைய பொருள் ஆங்கிலத்தில் பார்க்கிறோம் நியூ மூன். அதனுடைய மிகச்சரியான டிரான்ஸ்லேஷன் திருவிவிடத்தில் இருக்கு என்னங்க, அமாவாசை நாள். அமாவாசை நாளுக்கும் மாதப்பிறப்புங்கிறது நேரடி அர்த்தத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசையிலிருந்து தொடங்குமா, இந்த கேள்வியெல்லாம் கூட இந்த வசனத்தை நேரடியா படிக்கிறவங்க தவறாக அர்த்தம் கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கே தேவன் சிம்பாலிக் லாங்குவேஜ் பயன்படுத்துறார், ஆப்டபிள் சிம்பிள்ஸ் அவர் பயன்படுத்துகிறார், பொருத்தமான அடையாளங்களை அவர் பயன்படுத்துகிறார். அன்பானவர்களே, இங்கே ஓய்வு நாள் எதை குறிக்கும்? இந்த அடையாளத்தை நாம் பார்க்கலாம். ஸ்லைடு கொண்டு வாங்க. ஓய்வு நாள் எதை குறிக்கும்? அன்பானவர்களே, மகிமையடைந்த சபை இருவகையான ஊழியத்தை தொடங்கியிருக்காங்க. ஒன்று ஓய்வு நாள் சபா, இதை குறித்து சகோதரர் விவரிக்கும் போது மில்லினியல் ஆஃப் ரெஸ்ட், டே ஆஃப் ரெஸ்ட் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து ஓய்ந்து விட்டார்கள். அந்த ஓய்வை தொடர்ந்து எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க கர்த்தரின் தலைமையின் கீழே. பாவத்திற்கு எதிரான நல்ல போராட்டத்தை சத்தியத்தின் மூலம் போராட வைக்க போறாங்க. ஆகவே இந்த பணி, உன்னத பணி தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். தி டே ஆஃப் நியூ மூன், இந்த பணியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அமாவாசை. இதை குறித்த விளக்கம் சிம்பிள், ரொம்ப அருமையா ஃபிட்டஸ்ட் சிம்பிள் பயன்படுத்துறாராம். இதை குறித்து சகோதரர் அங்க விளக்கும் போது இந்த அமாவாசை அதாவது டார்க் மூன் இது குறிக்குது. எப்படின்னா இது எக்ஸ்பேண்ட் டே பை டே. இந்த அமாவாசை தொடர்ந்து என்ன வாங்க வளர்ப்பிறையா வளரும் இல்லைங்களா. அப்ப இந்த அமாவாசையினுடைய ஊழியம் எங்கிருந்து தொடங்குதுன்னா இஸ்ரேல் மத்தியத்திலிருந்து. இஸ்ரேலுடைய நிலைமை அர்மகதோன் யுத்தத்தின் முடிவுல அவர்கள் முழுவதுமாக வீழ்ச்சியடைந்து அங்கே முற்பதாக்கள் மூலமாக ஜெயக்கொடி நாட்டி அவர்கள் கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில் உயிர்த்து வரும்போது அவர்களுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு சிறிய அளவிலிருந்து தொடர்ந்து இசைவாக வளர்ந்து வளர்ந்து என்லார்ஜ் பெருகி பெருகி அங்கே தொடர்ந்து விசேஷ தூளியமாக வளர்ப்பிறையாக அது வளர்ந்து கர்த்தருடைய மகிமடைந்த சபையின் மூலமாக அது பௌர்ணமியாக நிறைவடையும். ஆகவே இவ்விதமான இருவித பணிகளையும் தி குளோரிஃபைடு சர்ச், மகிமடைந்த சபை அங்கே பிதாவாகி தேவனுடைய திட்டத்தில் அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள். இதெல்லாம் ஃபியூச்சர் ஒர்க். எதிர்காலத்தில் மகிமடைந்த சபை இவைகளை துல்லியமாக அங்கே நிறைவேற்றப் போகிறார்கள். அன்பானவர்களே, இதற்கே உரிய சில சிம்பிள்ஸ், அடையாளமான பலிகளை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்கிறார். ஏனென்றால் நமக்கு அதிக பரிச்சயமான இடங்கள் எல்லாம் நிழலான காரியம், பலிகள் மற்றும் அவைகளுக்கே உரிய ஆவிக்குரிய பொருள்கள். ஆகவே இவைகளை எசேக்கியேல் ப்ராபசிலையும் இவைகளை பயன்படுத்துகிறார். எசேக்கியேல் 46:4 மற்றும் இசைவாக நாம் பார்த்தோம் எசேக்கியேல் 46:6. இந்த இரண்டு வசன பகுதியிலையும் வாசிப்பதற்கு இப்போ நேரம் குறைவா இருக்கு. தேவையான பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். அன்பானவர்களே, அங்கே பார்க்கிறோம் ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு பலியிடும் தகன பலி, பழுதற்ற 6 ஆட்டுக்குட்டிகள், பழுதற்ற 1 ஆட்டுக்கடா. இங்கே அமாவாசை நாளில் அதாவது நியூ மூன் டேல அவர் பழுதற்ற 1 இளம் காளை, பழுதற்ற 6 ஆட்டுக்குட்டிகள், 1 ஆட்டுக்கடா. இங்க நம்ம வித்தியாசத்தை பார்க்கிறோம் இந்த பலிகள்ல. அதாவது அமாவாசை இது இஸ்ரேலுக்கு ஃபிட், இஸ்ரேல் சம்பந்தமான ஒரு தீர்க்க தரிசனம். அங்கே இளம் காளை, பழுதற்ற 6 ஆட்டுக்குட்டி, 1 ஆட்டுக்கடா. அப்போ இவைகள் குறிக்குது அன்பானவர்களே, இஸ்ரேல் ஜனங்களை தேவனிடத்தில் ஒப்புற வாக்குவதற்கு பிதாவாகி தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் தலைமையில மகிமையடைந்த சபையின் மூலமாக இஸ்ரேலுடைய முற்பிதாக்களை பயன்படுத்த போகிறார். இவைகளுக்கே உரிய மிகப்பெரிய விளக்கம் இருக்கு. ஆனா இந்த பாடத்துல கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாம் முடிக்க முடியாது. ஆகவே அதனுடைய தாற்பரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நாம் கடந்து செல்லலாம். ஆகவே முற்பிதாக்களின் ஊழியத்தின் பலன் எப்படி இருக்கும் எதிர்காலத்திலே என்பதை ரோமர் 11:12 நாம் பார்க்கும் போது இந்த வசனத்தின் விளக்கம் நாம் அனைவரும் அறிந்தது. அதன் நிறைவு வார்த்தை நாம் பார்க்கும் போது அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க அவர்களுடைய நிறைவு, யாருடைய நிறைவு, த என்டையர் இஸ்ரலைட்ஸ், அவருடைய நிறைவை பற்றி சொல்லும் போது எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். இது தமிழ்ல புவர் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல எக்ஸாக்டா கொடுத்திருக்காங்க பாருங்க. அதனுடைய கடைசி வரி மாத்திரம் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், even more by their full return. ஒரு இஸ்ரேலியன் கூட மீதமாகறது இல்ல, எல்லாரும் மனம் திரும்ப போறாங்க. ஆகவே முற்பதாக்களின் ஊழியத்தின் பலன் முழுமையான பலன். இது இதற்கான ஊழியம் எங்கிருந்து புறப்பட்டுச்சு, மகிமையடைந்த சபைகிட்ட இருந்து. மகிமையடைந்த சபைக்கு இந்த ஊழியத்தை யார் கொடுத்தது? மகிமையடைந்த கர்த்தர். மகிமையடைந்த கர்த்தருக்கு இந்த திட்டத்தை யார் கொடுத்தது? பிதாவாகி தேவன். ஆகவே மகிமைப்படுவது யார்? பிதாவாகி தேவன். அன்பானவர்களே, இவ்விதமாக ஒத்திசைவான இந்த ஊழியம் அங்கே நேர்த்தியாக தேவனுடைய திட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, மகிமையடைந்த சபையின் இன்னொரு பணியை, மாபெரும் பணியை அடையாளமாக தேவன் நம்ம மத்தியில் வைக்கிறார். அடையாளமாக, மாபெரும் அடையாளம் யோவான் ஸ்நானகன் காலத்தில் கொடுக்கப்பட்டு, ஜான் தி பேப்டிஸ்ட். ஜான் தி பேப்டிஸ்ட் ஒரு க்ரூசியல் கண்டிஷன்ல இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் அப்படின்னா, முதலாம் வருகையில கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையில ஒரு கட்டத்தில் ஜான் தி பேப்டிஸ்ட் சிறைச்சாலையில் வச்சிட்டாங்க. அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரை போய் சந்திக்கவே இல்லை, மாறாக தொடர்ந்து அவருடைய ஊழியத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் கர்த்தர் இயேசு. ஆகவே யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? நம் அனைவரும் அறிந்தது, வருகிறவர் நீர்தானா, இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? ஆகவே இந்த கேள்வியின் அடையாளம், ஆவிக்குரிய பொருள் என்ன? ஜான் தி பேப்டிஸ்ட் இங்க யாரை குறிப்பிடுகிறார்னா, மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை, சர்ச்சின் பிளஸ். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க யாரை அடையாளப்படுத்துகிறார்னா, சர்ச்சின் குளோரி, மகிமையடைந்த சபையை. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் கேட்கிறார், ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் எதிர்பார்த்த பிரகாரம் அங்கே நடைபெறவில்லை சில சம்பவங்கள். அவ்வண்ணமாக முதலாம் வரிகளில் நடந்த வண்ணமாக இரண்டாம் வரிகளில் கூட பல்வேறு கேள்விகள், பல்வேறு சந்தேகங்கள் யார் மத்தியில் இருக்கும்னா, அங்கே யோவான் ஸ்நானகனுக்கு எப்படி இருந்துச்சோ இங்கே மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபைக்கும் இருக்கும். எப்படிப்பட்ட சந்தேகங்கள் நிறைய இருக்கு. டாக்டரின் பத்தியே சந்தேகம் இருக்கு, டாக்டரினே வேற மாதிரி நினைக்கக்கூடிய சந்தேகம் கூட இருக்கு. சோ அந்த சந்தேகங்களை கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க, முதல் வரியை குறித்தான சந்தேகம் எப்படி ஜான் தி பேப்டிஸ்ட் இருக்கோ, இரண்டாம் வரியை குறித்தான சந்தேகம் கூட இருக்கு. நெக்ஸ்ட், அடுத்த பிச்சர் மாத்திரம், கர்த்தர் வந்து விட்டாரா, ஆளுகை செய்கிறாரா, சபை வாய்ப்பு எந்த நிலைமையில் இருக்கு, உங்களுக்கு சந்தேகமா கலக்கமா கேட்கிறார், லிஸ்ட் கொடுக்கிறார். அன்பானவர்களே, காலக்கணக்கு சரியா தவறா, பிரதர் ரசல் ஏழாம் தூதனா இல்லையா, இன்னும் எக்ஸட்ரா 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 போட்டுக்கலாம். நிறைய உபதேசமே தவறு, நாம் சரியா நடத்துக்கு தான் வந்திருக்கிறோமா, மேபி சான்ஸ். ஆனா கர்த்தருடைய உறுதியான உண்மையான பதில் என்ன என்ன, இதை நாம் தியானிக்கணும். அன்பானவர்கள் பார்க்கும்போது கர்த்தர் சொல்றார், அதற்கு சொன்னார், நீங்கள் காண்கிறதையும் கேட்பதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கேட்கிறதையும் காண்பதையும் போய் யோவான் இடத்தில் அறிவீங்க. லெட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட், அவர் புரிஞ்சுக்குவார். அப்ப மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை அடையாளப்படுத்தும் யோவான் புரிஞ்சுக்கிட்டார், அன்னைக்கு இவர் தான் மெசியா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார். எதன் அடிப்படையில், காண்பதையும் கேட்கிறதையும் வைத்து. ஆகவே இன்றைக்கும் மாம்சத்தில் இருக்கக்கூடிய மெய் திருச்சபை காண்பதையும் கேட்பதையும் இங்கே கற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியில முழுமையாக புரிந்து கொள்ளணும். அப்போ இவர்கள் காண்பதும் கேட்பதும் எவைகளை என்பதை நாம் பார்க்கும்போது, அநேக தெய்வீக திட்டத்தின் அம்சங்களை மாம்சத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க நம்ம கண்ணு முன்னாடி Fulfillments of the prophecies, தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் பிரத்யட்சமாக நடந்து கொண்டிருக்க அன்பானவர்களே, மற்றும் மாபெரும் அடையாளங்கள் நம்ம பார்க்கிறோம், ஏற்றகால சத்தியங்கள், பிரசன்ட் ட்ரூத், உலக நடப்புகள், சிஸ்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், மற்றும் பேபிலோன் சிஸ்டம், ஆன்டி கிரைஸ்ட் பேப்பல் சிஸ்டம், மிருகத்தின் சொரூபம், மிருகம், வலுசற்பம் எல்லாம் பார்க்கிறோம், கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. சந்தேகம் தேவையா, வேண்டியது இல்லையே. தொடர்ந்து நம்ம பார்க்கணும் இஸ்ரேல் தேசத்தின் நிகழ்வுகள், டைம் கிளாக் ஆஃப் காட்ஸ் பிளான் இஸ்ரேல், இவைகளை எல்லாம் நம்ம ஸ்டடி பண்றோம். கால கணக்குகள் ஸ்டடி பண்றோம், ஏழாம் தூதனுடைய ரைட்டிங் ஸ்டடி பண்றோம். இவைகளின் மூலம் நம்முடைய மனக்கண்களால் கண்டுணர்ந்து விசுவாசித்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நாம் போய் சொல்லணும். கர்த்தர் சொன்னார், நீங்க போய் யோவானுக்கு சொல்லுங்க. சொல்லக்கூடிய வகுப்பார் இருக்காங்க, அவர்களை குறித்து அவர் விளக்குகிறார். யார்னா, அவர்களும் மாம்சத்தின் திருச்சபை அடையாளப்படுத்துறாங்க. ஆகவே இந்த வசன பகுதியை நம்ம பார்க்கும்போது நேரடியா பார்க்கிற செப்பனியா 3:8 இந்த நிறைவேறுதல், ஜாதிகளை சேர்க்கிறார், ராஜ்யங்களை கூட்டியிருக்கிறார், கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 10:11 சொல்றார், நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இந்த வசனம் மாம்சத்தில் இருக்கக்கூடிய பாத அங்க வகுப்பினர் செய்ய வேண்டிய வேலை. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் யூ ப்ராபசி, நாம் கர்த்தருடைய மெய்யான சத்தியங்கள், பிரசன்ட் ட்ரூத், ஏற்றகால சத்தியங்களை நாம் விவரித்து காண்பிக்க வேண்டும். இந்த பணி இங்கே கொடுக்கப்பட்டிருக்க அன்பானவர்களே. ஆகவே நாம் பார்க்கிறோம், இந்த பணிகளை எல்லாம் நாம் செய்து முடிக்கும் போது நிச்சயமாக இந்த சபையின் எதிர்காலம் மாம்சத்தில் நிறைவு பெற்று மகிமையடைந்த எதிர்காலமாக மாறப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தில் தேவன் கொடுக்கக்கூடிய இன்னொரு மாபெரும் ஆசீர்வாதமான தீர்ப்பு, அப்போஸ்தலர் நம்ம பார்க்கிறோம் 3:23 அந்த தீர்க்க தரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். அன்பானவர்களே, அப்போ இந்த தீர்க்கதரிசி யார், யாருங்க, மோசே. ஆனா இங்க நாம் பார்க்கிறோம் சகோதரர் அதை குறித்து அவர் விளக்கும் போது, ரீபிரன்ஸ் நம்பர் 4438 பேராகிராஃப் 4D519 அவர் வேல்யூஸ் விளக்கும் போது, இந்த தீர்க்கதரிசி வேற யாரு இல்ல, குளோரிஃபைடு ஹெட் அண்ட் சர்ச், மகிமையடைந்த சபை தீர்ப்பு கொடுக்க போறாங்க. இனி வரப்போகும் புதிய யுகத்துல கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டும் கீழ்படியாதவர்களுக்கு இரண்டாம் மரணம், மாபெரும் தீர்ப்பை மகிமையடைந்த சபை தான் கொடுக்க போகுது. ஆகவே மகிமையடைந்த சபை மாபெரும் தீர்ப்பை கொடுக்க போறாங்க. உலகத்தின் ஜனங்களுக்குரிய ஜீவன் பற்றிய தீர்ப்பு யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்குங்க, மகிமையடைந்த சபை கையில. அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எதிர்காலத்தின் பணி மகா பெரியது, உன்னதமான பணி, அதை நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. The glorious blessings, மாபெரும் ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு உலகத்தின் ஜனங்கள்ல நீங்க டாப் போஸ்ட்ல யார வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு கற்பனை அவரை நினைச்சு பாருங்க, அவங்களுடைய ஜீவன் பற்றிய தீர்ப்பு யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அவங்க நல்லா இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல அவர் உயிர்த்தெழுதல் வரும்போது அவருடைய தீர்ப்பு மகிமடைந்த சபைக்கையில் ஒருவேளை தேவனுக்கு சித்தமானால் நாம் உண்மையோடு இருந்தால் அந்த தீர்ப்பை கொடுக்கும் பாக்கியம் உங்களுக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்டால் நம்முடைய சந்தோஷம் எவ்வளவுமாக இருக்கும். சிந்திக்கணும், செயல்படணும். அன்பானவர்களே, இவைகளை குறித்த இறுதி வசனத்துக்கு நாம் கடந்து வந்து விட்டோம். ஆகவே மகிமடைந்த சபையின் பணி அங்கே தேவனுடைய திட்டத்தில் மாபெரும் பணியாக, தேவனை மகிமைப்படுத்தும் பணியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அகில உலக ஜனத்தையும் இந்த மகிமடைந்த சபை ஊழியம் செய்து மனம் திருப்பும். மனம் திரும்பாதவரை இரண்டாம் மரணத்தின் நியாய தீர்ப்பு கொடுத்து முழு உலகத்தையும் சுத்திகரிக்கும் புதிய சந்ததியை இங்கே கர்த்தரின் தலைமையில மகிமடைந்த சபை உருவாக்கும். ஆகவேதான் தற்காலத்தில் மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபையை பிதாவாகி தேவன் பலப்படுத்துகிறார். இப்பேற்பட்ட உன்னதமான ஊழியம் நமக்கு நியமிக்கப்பட்டு ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிற படியினாலே இப்பொழுது இனிமேல் நடைபெற வேண்டிய சோதனை பாடுகள்ல நாம் விழுந்து போய்விட வேண்டாம். இறுதி வசனம் வாசித்து நாம் பாடத்தை முடிப்போம். எபேசியர் 6:13.
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம் தீங்கு நாள் தொடங்கியாச்சு. அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகல காரியங்களையும், பொல்லாத வான மன்னரத்தின் தூதர்கள் சகல காரியங்களையும் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய இன்னொரு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா, எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று, தேவன் கூட வச்சிருக்கிறார் ஒரு ப்ராமிஸ், அனைத்தின் மீதும் வெற்றி பெறும் வாய்ப்பு. அன்பானவர்களே, நாம் அல்ல, நம்முடைய சுய பலம் அல்ல, கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை அனைத்தின் மீதும் வெற்றி பெற வைக்க போறார். முற்றிலும் ஜெயம் கொண்ட வகுப்பாராய் நம்மை மாற்றப் போகிறார். ஆகவேதான் மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை முழுமையாக கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் சகலத்தையும் எதிர்த்து நின்று ஜெயம் கொண்ட வகுப்பாராக. தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.